மனம் திறந்து பேசு.
நமக்குரல் நேயர்களுக்கு வணக்கம். சட்டமேதை சங்கம் சார்பாக நான் உங்கள் கல்லைராஜ பேசுகிறேன். இன்றைய சிந்தனைக்காக அதாவது பஞ்சமி நிலத்தினுடைய நிபந்தனைகள் என்னங்கறத பத்தி நான் பதிவு செய்ய போறேன். பஞ்சமி நிலம் என ஒதுக்கப்பட்டு தலித் மக்களுக்கு என வழங்கப்பட்ட முதல் இதற்கு வந்து யாருக்குமே விற்கக்கூடாது, அதே போல குத்தகைக்கும் விடக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, 10 ஆண்டுகளுக்கு பின்னர் இத்தகைய நிலத்தை வந்து தலித் மக்கள் அல்லாதவர்களுக்கு விற்கவோ தானம் செய்யவோ இல்ல அடமானம் வைக்கவோ குத்தகைக்கு விடவோ கூடாது. அவசியமெனில் மற்ற தலித் மக்களுக்கு மட்டும் விற்க, தானம் செய்ய, அடமானம் வைக்க வந்து குத்தகைக்கு விட வாய்ப்புண்டு. அடுத்ததாக நிபந்தனைகளை மீறி பஞ்சம நிலங்களை வந்து மாற்றினால் சட்டப்படி அது செல்லாது. அப்படியே ஒருவர் ஏமாற்றி பஞ்சம நிலங்களை கைப்பற்றினால் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து தலித் மக்கள் அல்லாதவரிடமிருந்து அந்த பஞ்சம நிலங்களை எந்தவித இலத்தொகையும் தராமல் கைப்பற்றி முதன் முதலாக இந்த பஞ்சம நிலங்கள் குப்படைக்கு பெற்றவருக்கோ அல்லது அவரது சட்டப்படியான வாரிசுக்கோ மீண்டும் அளிக்க வேண்டும். அவ்வாறு முடியாத தருணத்தில் நிலமற்ற மற்றும் குடியிருக்க வீட்டுமனை இல்லாத தலித் மக்களுக்கே மீண்டும் வழங்க வேண்டும் என்று அந்த சட்டம் கூறுகிறது. இந்த நில மீட்பு அதிகாரம் அந்த பகுதியில் உள்ள கோட்டாட்சியிருக்கு, அதாவது அந்த அதிகாரம் வழங்கப்படும்.
மக்கள் குரல்.
பள்ளக்குறிச்சில இருந்து நல்லப்பன் பேசுகிறேன். நம்ம குரல் நேயர்களுக்கு வணக்கம். இப்ப வந்து நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போறேன், எல்லாரும் கேளுங்க. இப்ப வந்து சில இடங்கள்ல வந்து வாட்ஸ்அப்ல வரக்கூடிய வதந்திகளை வந்து சில இடங்கள்ல பேசுறாங்க. என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, கோவிட் வந்தது இல்லைங்களா, கொரோனா வைரஸ் வந்தது இல்லைங்களா, அதுக்கு கட்டாயமா வந்து நிறைய பேர் டிவோர்ஸ் போட்டிருக்கோம், கோவாஷீல்டு போட்டிருக்கோம் அல்லது கோவாக்சின் போட்டிருக்கோம், ஏதோ ஒரு ஊசியே கட்டாயம் நம்ம போட்டிருக்கோம். அது வந்து இந்த ஒரு சில இடங்கள்ல வந்து பேசிக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த கொரோனா ஊசி போட்டிருந்தா நீங்க உங்க உயிரை வந்து இழக்க நேரிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த விஷயத்தை யாரும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. தயவு செஞ்சு வந்து அப்படி ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இந்த தடுப்பூசி வந்து உடல் நலத்தை பாதுகாக்குத ஒழிஞ்சு அடிக்க கிடையாது. அப்படி யாராச்சும் உங்ககிட்ட வந்து சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்ன சொல்லுங்க, நீங்க வந்து இது இப்படி ஒரு விஷயம் இல்லைங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெளிவா சொல்லுங்க. தயவு செஞ்சு அந்த விஷயம் யாராச்சும் சொன்னாங்கன்னா நீங்களும் அதை கேட்டுட்டு 4 பேருக்கு சொல்லாதீங்க. ஏன்னா அது வந்து வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய வதந்தி. தயவு செய்து வதந்திகளை நம்பாது. திரும்ப சொல்றேன், கொரோனா தடுப்பூசி வந்து உடல் நலத்தை பாதுகாக்கக்கூடியதை ஒழிஞ்சு அழிக்கக்கூடியது கிடையவே கிடையாது. நிறைய மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்ற விஷயத்தை கேளுங்க. வானொலியில் வரக்கூடிய செய்திகளை நம்புங்க. டிவி தொலைக்காட்சிகளில் வரக்கூடிய செய்திகளை நம்புங்க. நியூஸ் பேப்பர்ல வர செய்திகளை நம்புங்க. தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய வதந்திகளை எக்காரணத்தை கொண்டும் நம்பாதீர்கள். வணக்கம், நன்றி.
தூத்துக்குடி மாவட்டம் ஆவரை கீரனூர் கணவதி. நமது குரலை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கம். கேட்டோம் சொல்கிறோம் பகுதியில் இன்று ஒரு கதை உண்டு. ஒரு கணத்தில் ஒரு 6 தவளைகள் வைத்து வந்தன. அது குட்டியோடு வசித்து வந்தன. அந்த பெரிய தவளையை ஏனைய தவளையை ஓயாமல் இலக்கு பண்ணிக் கொண்டே இருந்தன. அதனால் இந்த தவளை நினைத்தது, இதை நாம் ஒரு பாம்பை பிடித்துக் கொண்டு இதில் இருக்கும் அனைத்து தவளைகளையும் திங்க விட வேண்டும் என்று இது ஒரு குரோத எண்ணத்தை நினைத்துக் கொண்டது. அப்படி நினைத்துக் கொண்டிருந்த போது அந்த தாய் தவளையோ, நீங்கள் அதை செய்யக்கூடாது, அது தவறான வேலை என்று சொன்னது. ஆனால் இந்த தவளை ஆண்டவளை அந்த தாய் தவளையை கேட்காமல் அந்த தவளையை கண்டு கொள்ளாமல் பாம்பை கூட்டி சென்று ஒரு நாளைக்கு ஒரு தவளையை பிடித்து திங்க வேண்டும் என்றும், என்னுடைய குடும்பத்தில் நீ எவரையும் கை வைக்காது என்றும் அந்த பாம்புடன் அந்த தவளை வேண்டி கேட்டுக்கொண்டது. அது ஒரு நாளைக்கு ஒவ்வொரு தவளையாக தின்று கொண்டிருந்தன. அப்படி தின்று கொண்டிருந்தவன கடைசியில் தாய் தவப்பன் இந்த 2 பிள்ளைகள் இவை அனைத்தும் தான் மிச்சம். அதனால் ஒரு நாள் இந்த தவளை வெளியே சென்றது. இதற்கு இந்த பாம்புக்கு வயபீசியாகிவிட்டது. இதன் குட்டி தவளையை ஒன்றை தின்று விட்டது. தின்றுடன் இந்த தவளைக்கு கோபம் வந்து பாம்புடம் கண்டிப்பாக நீ என் குழந்தையை தின்று விட்டாய், தவறான செயல், நான் தான் உன்னை இங்கு கூட்டி வந்தேன், நீ இப்படி செய்யலாம என்று கேட்டது. கேட்டவுடன் பாம்பு சொன்னது, நீ ஒவ்வொரு ஆளையா திங்க சொன்னா, இப்ப நீங்க 2 பேர் தான் மிச்சம், ஆனா நான் வந்து இப்போ உங்கள யாரையாவது ஒரு ஆளதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அதாவது நான் போய் இந்த தவளை தந்திரமா நான் போய் ஏராளமான தவளையை கூட்டிட்டு வந்திருந்தேன், நீங்க இருந்துக்கான்னு அந்த பொண்டாட்டி தவளையும் இந்த தவளையும் ரெண்டும் சேர்ந்து போய் வெளியே வந்து இந்த தவளை அழுதுட்டு நாம அந்த சொந்தத்தை பூரா பாம்பால குளத்தையும் பறி கொடுத்துட்டோமே, சின்ன பிரச்சனைக்கு நான் தான் சொன்னேன் நீங்க கேட்கலையேன்னு அந்த பெண் தவளை சொல்லுது. இந்த ஆண் தவளை பேசி 2 தவளையும் இருந்து அழுதுட்டே இருக்கு. என்ன பண்ணுங்கிறது ஒண்ணும் தெரியல, ஆனா பாம்பும் அதை தேடிட்டே இருக்கு. தவளையோட வருவோம் அப்படின்னு நினைச்சு தேடிட்டே இருக்கு. அதனால இந்த மாதிரி கதை நம்மளை யாராவது மனசு புண்படியா கேள்வி பண்ணாலும் அதை நீங்க குரோத இனமா நினைக்காதங்க, அது ஆதாரமா நினைக்கணும்ங்கிறதுதான் அந்த கதையில இருந்து நமக்கு தெரியும். அதனால இந்த கதையினுடைய உணர்வு வந்து இது நாமள கேள்வி பண்ண நாங்க சொந்தக்காரங்க, அதனால நம்ம அது ஒரு பெரிய விஷயமா நினைச்சதுனால அந்த தவளைக்குமே கேடு வந்து கேடு நினைக்க கூடாது, நல்லது நினைக்கணும். கேட்டவன் சொல்லுவோம் பகுதியில் இன்று ஒரு கதையை உண்டு. ஒரு பெரிய செல்வந்தர் ஒருவர் இருந்தார். அவரிடம் ஏராளமான வேலைக்காரர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். அப்போது அவர் வாழை போட்டிருந்தார். அந்த வாழை அனைத்தும் காத்த பாதத்திலே சென்று விட்டது. அதனால் அவர் இஷ்ட கடவுளான முருகனிடம் வேண்டிக் கொண்டார். இருக்கிறதிலே வரும் தாரை, ஒரு தாரை உங்களுக்கு நான் நேம்சமாக கொடுத்து அனுப்புகிறேன் என்று சொன்னார். அதை போல் மறுபடியும் வாழ்த்தார் நல்ல பெரிய தாராக போட்டது, நல்ல விளைச்சலும் கண்டார். அப்படி விளைச்சல் கண்டு நல்ல வியாபாரமும் நல்ல முறையில நடந்து கொண்டிருந்தது. அவரது வேலைக்காரன் ஒருவன் கண்ணன் என்று ஒருவனை வேலைக்கு விசுவாசியாக வைத்திருந்தார். அவனுடன் சொல்லி இந்த வாழத்தாரை கொண்டு கோயிலே கொண்டு செலுத்தி விடு என்று சொன்னார். உடனடியாக அவனும் செலுத்த தொடங்கிவிட்டான். கொண்டு சென்றான். அப்படி கொண்டு செல்லும் போது சாமி முருகப்பெருமாள் அவனுக்கு தீராத வயிறு பேசியை உண்டாக்கினார். சென்று கொண்டிருந்த போது வாழத்தாரை இடது கையிலே இருந்து இரண்டு பழங்களை எடுத்து அவன் தின்றுவிட்டு கோயிலே கொண்டு அந்த தாரை செலுத்தி விட்டார். கோயில் குருக்கள் இவர் போனவுடன் அந்த பண்ணையாரை பார்த்து, ஐயா நீங்கள் வாழத்தாரை கொடுத்து அனுப்பினீர்கள், அதில் இரண்டு பழங்கள் பித்து இருந்தது, இரண்டு பழங்கள் இல்லாமல் இருந்தது அந்த கொலையிலே என்று சொன்னார். உடனடியாக இவர் வீட்டுக்கு வந்து அந்த கண்ணன் என்ற வேலைக்காரனை கண்டபடியாக தாக்கிவிட்டார், அடித்து காயப்படுத்தி விட்டார். அவன் உடனடியாக வீட்டுக்கு சென்று விட்டார். சென்றவுடன் இவர் தூங்கி இருக்கும் போது அந்த முருகக் கடவுள் வந்து சொன்னாராம், நீ வாழத்தாரை கொடுத்து விட்டாய், அதில் இரண்டு பழங்கள் தான் நல்ல பழம், நான் அந்த இரண்டு பழத்தையும் தான் ஏற்றுக்கொண்டேன் என்று அவனுடன் சொன்னாராம். உடனடியாக இந்த பண்ணையார் அந்த கண்ணனை தேடி பிடித்து, அவனுடன் நான் தெரியாமல் செய்து விட்டேன், மன்னித்து விடு என்று, என் பிள்ளையை மன்னித்து விடு என்று அந்த வேலைக்காரனை மறுபடியும் அவர் அரவணைத்து கூட்டிக் கொண்டு வந்து பழையபடியும் அவனை வேலைக்கு செய்து அவனுக்கு நல்ல முறையிலே உபகாரம் பண்ணியதாகவும், இந்த உபகாரம் பண்ணியதனால் அவனும் அதை மறந்து அவருடன் சேர்ந்து நல்ல முறையிலே வேலை செய்வதற்கு விருப்பப்பட்டான் என்று இந்த கதையிலேயே சொல்லப்பட்டுள்ளது. இந்த கதையினுடைய அம்சம் என்னவென்றால், நமக்கு விருப்பமான தெய்வங்கள் நம்மோடு இருக்கும் போது நாம் கனவுலையும் நினைவிலையும் அந்த தெய்வங்கள் நமக்கு வந்து அவ்வப்போது காட்சி கொடுக்கும் என்பதை இதிலிருந்து நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள்.